நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
கடந்த வாரம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் பின்னணியுடன் இணைவது SBS வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ். கடந்த 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாகவும் அதற்கு இந்திய தேர்தல் ஆணையமும் உடந்தையாக இருந்ததாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளிலும் முறைகேடுகள் நடைபெறுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை என்று பெயரிடப்பட்டுள்ள ஒரு யாத்திரையை பீகார் மாநிலத்தில் தொடங்கியுள்ளார். பீகார் மாநிலம் முழுவதும் 16 நாட்களாக நடைபெற உள்ள இந்த யாத்திரை இந்திய அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடந்ததாக தேர்தல் ஆணையத்தின் மீது காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டுக்களை வைத்தார். அண்மையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதற்கான சான்றுகளையும் அவர் வெளியிட்டார். மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் இதற்காக பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் உதவியதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சுமத்தினார். கடந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது பல தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி குற்றம் சுமத்தினார். போலி முகவரிகள் இல்லாத ஆட்களை இருப்பதாக கணக்கு காட்டுவது, ஒரே இடத்தில் அதிகமான ஆட்களை இருப்பதாக சொல்லியிருப்பது என பல வழிகளில் போலியான வாக்காளர்கள் உருவாக்கப்பட்டு வாக்குகள் திடப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சுமத்தினார். இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுபோன்ற சூழ்நிலையில் பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. பீகார் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார். இதில் பல முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற முறைகேடுகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக வாக்காளர் உரிமை யாத்திரை எனும் யாத்திரையை பீகார் மாநிலத்தில் கடந்த 17 அன்று தொடங்கினார் ராகுல் காந்தி. பீகார் மாநிலம் முழுவதும் 16 நாட்களாக சுமார் 1300 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் இந்த யாத்திரை வரும் செப்டம்பர் 1 பீகார் மாநிலத்தின் தலைநகர் பாட்னாவில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துடன் நிறைவடைய உள்ளது. ராகுல் காந்தியின் யாத்திரையின் முதல் நாளில் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி மற்றும் பீகாரின் மெகா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்றனர். இதேபோல் யாத்திரையின் நிறைவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்களை இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. ஓட்டு திருட்டு என்ற சொல்லை பயன்படுத்தி வாக்காளர்களை இழிவுபடுத்தக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓட்டு திருட்டு என்ற சொல்லை பயன்படுத்தி வாக்காளர்களை இழிவுபடுத்தக்கூடாது என்றும் தவறான கதையை புனைவது கோடிக்கணக்கான இந்திய வாக்காளர்கள் மீதான தாக்குதல் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் இது லட்சக்கணக்கான தேர்தல் ஆணையத்தின் ஊழியர்களின் நேர்மை மீதான தாக்குதல் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் யாருக்கும் அஞ்சப் போவதில்லை என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்கட்சி ஆளும் கட்சி என்ற வேறுபாடு எதுவும் கிடையாது என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையமோ அல்லது வாக்காளர்களோ அஞ்சப்போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏழைகள் பணக்காரர்கள் என எந்த பாகுபாடுமின்றி அனைத்து வாக்காளர்களுக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு பாறையைப் போல் அச்சமின்றி நிற்பதாக தெரிவித்துள்ளார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். அதேபோல் இந்த குற்றச்சாட்டுக்களை பாஜகவும் மறுத்துள்ளது. ராகுல் காந்தியின் இந்த யாத்திரை இந்திய அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த வாரம் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மகனும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் மற்றும் மகள் இந்திராணி ஆகிய மூன்று பேரின் வீடுகளில் இந்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 10 மணி நேரம் சோதனைகளை மேற்கொண்டனர். சமீப காலங்களாக இந்திய அமலாக்கத்துறை திமுக அமைச்சர்களின் வீடுகள் மற்றும் அவர்களின் அலுவலகங்களில் சோதனைகளை மேற்கொண்டு வருவது திமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தொடர்ச்சியாக விமர்சித்து வந்தாலும் அமலாக்கத்துறையின் சோதனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருப்பவர் ஐ பெரியசாமி. திண்டுக்கல்லில் உள்ள அவரது வீட்டில் அமலாக்கத்துறையின் அதிகாரிகள் கடந்த வாரம் சோதனைகளை மேற்கொண்டனர். அதேபோல் அவரின் மகன் மற்றும் மகளின் வீடுகளிலும் இந்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனைகளை மேற்கொண்டனர். இந்த சோதனைகளின் போது திமுக தொண்டர்கள் மற்றும் காவல்துறையினருக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போது திமுக தொண்டரான சரவணன் என்பவர் அங்கு பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2006 முதல் 2011 வரை வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி இருந்தபோது IPS அதிகாரியான ஜாஃபர் சேட்டுக்கு வீட்டு வசதித்துறை நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டது. வணிக வளாகம் கட்டியதில் ஜாஃபர் சேட் மனைவிக்கு சட்டவிரோதமாக வெளிநாட்டு பணப்பரிவர்த்தனை நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் ஏற்கனவே அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தியதும் நோக்கத்தக்கது. அமலாக்கத்துறையின் சோதனைகளுக்கு திமுகவின் தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றனர். திமுகவின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி அமலாக்கத்துறை பாஜக அரசின் எடுபிடி என்று தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகளை பயமுறுத்த அமலாக்கத்துறையை பாஜக பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 அமைச்சர்கள் அவர்கள் மீது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்கம் டாக்ஸ், ED, CBS இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கணைகளாக டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவங்க கிட்டத்தட்ட வெப்பனைஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களை எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரெய்ட்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும்.
அமலாக்கத்துறையை வைத்து மிரட்ட நாங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமியா என்று தெரிவித்துள்ளார் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான MK Stalin.
அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்து வராத எதிர்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம், தொடர்ந்து நடத்துறாங்க. அமைச்சராக இருக்கிற ஐ பெரியசாமியோட வீட்டுல ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டுல ரெய்டுன்னு ஓடி வந்து கூட்டணியில சேர்ந்து நாங்க என்ன பழனிசாமியா எங்களை மிரட்டு நினைச்சவங்கதான் இப்ப மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறை எல்லாம் பார்த்த இயக்கம் தான் திமுக. நெருப்பாற்றில நீந்திய புழைக்கப்பட்டவங்க நாங்க. உங்களோட எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது. வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியைத்தான் கொடுப்பாங்க.
அமலாக்கத்துறையின் தொடர் சோதனைகள் திமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. தமிழகம் தொடர்பான மற்றொரு செய்தி, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம், திருவிக்கா நகர் ஆகிய மண்டலங்களின் தூய்மை பணி தனியாருக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து சென்னையில் தூய்மை பணியாளர்கள் 10 நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தமிழக அரசியலிலும் பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்தியது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், சென்னையில் உள்ள சில பகுதிகளுக்கான தூய்மை பணி தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது, பணி நிரந்தரம் தேவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னையில் 10 நாட்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போராட்டத்தில் ஈடுபட்ட 700 பெண்கள் உட்பட 950 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த போராட்டத்திற்கு பிறகு தூய்மை பணியாளர்களுக்கு வீடு, காலை உணவு, சிறப்பு மருத்துவ சிகிச்சை, கல்வி கட்டணம் உட்பட 6 புதிய திட்டங்களை செயல்படுத்த தமிழக முதலமைச்சர் MK Stalin உத்தரவிட்டார். இதனையடுத்து இந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது தமிழகத்தை சேர்ந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டதும் நோக்கத்தக்கது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.